இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னொரு நாள் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி மறந்து விடாதீங்க. அவர் கிருபை காலை பொழுதும் புதிது. அவர் நல்லவர், அவர் நம்மை நேசிக்கின்றார். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுக்கிறார், பிறரும் நேசி என்று சொல்கின்றார், எல்லோரையும் நேசிக்க சொல்கிறார், விரோதியும் நேசிக்கின்றார். எப்படி உலகத்தில் உள்ள மனிதர்கள் அதை செய்ய முடியாது, ஆனால் நீங்களும் நானும் செய்ய முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தையும் தம் நாமத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் இருதயத்தையும் நம் சிந்தையும் அன்பு கூற சொல்லி நாம் கட்டளையிட முடியும். இது நம்ம செய்ய வேண்டும் சகோதர சகோதரி. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயமே என் சிந்தையே உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீ எல்லோரையும் நேசிப்பாய். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் பெற்றுக் கொள்கிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பால் பெற்றுக் கொள்ளுங்க, நிரப்பப்படுங்க. தேவனுடைய மூச்சு இழுங்க, அதை இழுத்து நீங்க விடப்பட நீங்க தேவனுடைய அன்பால் நிரப்பப்படுவீங்க. உங்க உடல்ல இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது வெளியாகும். இன்று காலை வேளையில நாம் பார்க்க போறது என்னன்னா, அதோட தலைப்பு தேவனுடைய வார்த்தையை செய்யறது. கேட்கறது மட்டுமல்ல, இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம செய்ய வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை செய்யறது தான் என்னோட தலைப்பு. இந்த காரியத்தை நான் தொடங்கப்ப நான் என்ன சொல்ல வேண்டும்னா, பாஸ்டர் கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன அவரு இயேசு கிறிஸ்துவ அறிந்தார். அவர் அந்த ரட்சிக்கப்பட அந்த நாள்ல அவர் மிகவும் மன கஷ்டப்பட்டு, ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னே இருந்து நான் தேவனை விட்டு பிரிந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு கணக்கு, அவரு இந்த உலக ரீதியில பார்க்க போனா அவரு பெரிய ஒரு ஞானவான். அவரு என்ன செய்தா, ஒரு கணக்கு போட்டு, நான் இத்தனை வருஷமா நான் பிரசங்கத்தை கேட்கல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, ஒரு வருஷத்துல வந்து ஒரு 50 ஞாயிற்றுக்கிழமை கிட்ட இருக்குது. இப்படியே ஒரு கணக்கு போட்டு அவரு ஒரு 20 வருஷத்துக்கு எத்தனை பிரசங்கத்தை கேட்க முடியும் சொல்லிட்டு, அது எவ்வளவு சீக்கிரமா கேட்க முடியும் சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு எத்தனையோ பிரசங்கத்தை அவர் கேட்பார். கணக்கு கரெக்டா தெரியல, எத்தனையோ பிரசங்கத்தை ஒரு நாளைக்கு கேட்பார். அப்போது அவர் எப்படியாவது இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு நான் நிரப்பப்படுவேன்னு சொல்லி அவர் நினைச்சு அவர் செய்தார். ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட பேச்சு சொன்னார், நின்லேன்ட்டார். அவரை அவர்கிட்ட கேள்வி கேட்டார், யார்கிட்ட? இயேசு கிறிஸ்து பாச கிறிஸ்துட்ட கேள்வி கேட்கிறார், நீ போன வாரம் கேட்ட பிரசங்கம் உனக்கு ஞாபகம் இருக்கான்ட்டு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் அவர் கேட்டாரு, ஜெஸ் இந்த 2 மணிக்கு வாரத்துக்கு நீ கேட்ட பிரசங்கம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்புறம் கேட்டாரு, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீ கேட்ட பிரசங்கம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? பாச கிறிஸ்துவ என்னால் ஞாபகம் படுத்த முடியல, ஆண்டவர் எனக்கு தெரியல, இயேசு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவர் கேட்கப்ப, அப்ப இயேசு கிறிஸ்து பாச கிறிஸ்து சொன்னார், இதுதான் மனிதனோட வழிகள். மனிதனோட வழிகள் அவனோட சிந்தை என்ன நினைக்குதுன்னா, அவனோட வழிகளை தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய காரியத்தை அறிய முடியும் என்று சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படி அல்ல. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாச கிறிஸ்து அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு நம்மள்ட்டையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, அவர் தக்க நேரத்துல உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆனா நம் சொந்த சிந்தையில செய்தோம்னா அது பெரிய பிரச்சனையாகும். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சகோ சகோதரர்களே, பிகோ ஏன்னா நானே என் வாழ்க்கையில நான் இன்னொரு ஸ்தாபனத்துல இருக்கப்ப கூட நான் என் சொந்த சுய புத்தியில நான் அநேக காரியத்தை நான் செய்தேன், எத்தனோ வருதகனாக நான் செய்தேன். அப்புறம்தான் ஆனா என் உள்ளுக்கு என் ஆழமான பரிசுத்த ஆவியான இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த வழிகள் எல்லாம் முற்றிலும் தேவனோட வழிகள் அல்ல என்று சொல்லி கூட. ஆனா நான் எப்படியாவது அந்த சத்தத்தை கேட்காதபடி நான் என்னோட வழிகளை நான் செய்துட்டு இருக்கப்ப எனக்கு அநேக சேதம் உண்டாயிட்டது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இயேசு கிறிஸ்து நான் பின்படுத்த, அவர் சொன்னதுபடி நான் பின்படுத்த வேண்டும் என்று சொல்லி கூட. அப்போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி எனக்கு 2 பகுதிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். சகோதர சகோதரி, பாஸ்டரோட கிறிஸ்துவோட வாழ்க்கையும் அப்படித்தான் நடந்துச்சு. நம் தேவனிடத்துல நீங்க ஒரு சபையில ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தால் கூட நீங்க நினைக்கலாம், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் சொல்லி கூட. ஆனா அந்த ஊழியத்தை நம் சுய புத்திலையும் நம் சுய நிலத்திலையும் நம் சுய இருதயம் சொல்றதும் சிந்தையை சொல்றதும் நாம் செய்து கொண்டிருந்தோம்னா அந்த காரியமெல்லாம் புரோஜனம் இல்லாமல் போய்விடும். இது என் சொந்த அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அந்த சொந்த சுயமாக தேவனுக்கு ஊழியம் செய்யறேன் சொல்லி நினைக்கிற அந்த காரியம் கூட நம்மள தேவனிடத்திலிருந்து தப்பான வழிக்கு கொண்டு போக முடியும். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர் என்ன செய்ய சொல்கிறார் என்று சொல்லி நம் இருதயமோ நம் சிந்தியும் சொல்ற காரியத்தை நம்ம நினைத்தோம்னா, நம்ம எப்படி ஒரு ரயில் தண்டவாளத்தை விட்டு வெளியாகி வேற இடத்துக்கு போறது மாதிரி ஆயிரும். அதனால தேவனுடைய வசனம் இப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா அதை நீங்க கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துவார். அதனால நம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆழமாக செல்ல வேண்டும், அவரை அறியறதுக்கு வேண்டும். எப்படி அவரோட வசனத்தை தான் சகோசவில்லை, தேவனுடைய சத்தத்தை நீங்க எப்படி கேப்பீங்க, அப்படி அவருடைய வார்த்தை உங்களிடத்தில் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துவார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவர் எழுதிவிட்டார். இயேசு கிறிஸ்து பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் 4:8 நீங்க என்னத்தை குறித்து யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க அடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உண்மையானது ஏதோ அது குறித்து யோசிங்க. ஏன் உண்மை? ஏன்னா பிசாசு பொய் சொல்லுவான், மனிதர்களும் பொய் சொல்வாருங்க அந்த பிசாசு மூலியமாக. சோ உண்மையை குறித்து நீ கவனி. உண்மை எங்க இருக்குது? அவரோட வார்த்தையில இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்ன அந்த சத்தியம் அவரிடத்துல இருக்கிறது. ஒழுக்கமானதை செய்யுங்க, ஒழுக்கம் இல்லாத செய்யாதீங்க. ஒழுக்கமானதை பத்தி யோசிங்கன்னு சொல்கிறார். நீதியாக இருக்குதே அதை யோசிங்கன்னு சொல்கிறார். கற்பு எது அதை யோசிங்கன்னு சொல்கிறார். அன்பை குறித்து யோசிங்கன்னு சொல்கின்றார். நற்கீர்த்தி அதாவது நல்ல காரியத்தை குறித்து யோசிங்க. புண்ணியம் எதுவோ அதை குறித்து யோசிங்க. புகழ் எதுவோ அதை குறித்து யோசிங்க. அதனால தான் நான் பழைய பிரசங்கத்துல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னொரு சகோதரனை குறித்து நீங்க உயர்வாக நினைக்க வேண்டும். அவர் குறித்து மட்டமா பேசுறது நல்லதல்ல சகோதர சகோதரிலே. அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஏன்னா அந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கான். அதனால நம்ம அவர் தப்பு செய்தால் கண்டுகாதபடி போறதில்ல, நியாயம் தீக்க கூடாதுன்னு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து உள்ளுக்கு நாம் நியாயம் தீக்க வேண்டும். அப்போ பவுல் கட்டளையாக இதை சொல்லுகின்றார். அதனால சகோதரர்களே, நீங்க நினைக்கும் காரியங்கள் இப்ப நான் சொல்லப்பட்ட இந்த காரியத்துக்கு பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்ட காரியத்துக்கு இருக்குதான்னு நீங்க பார்க்க வேண்டும். இதுக்கு அல்லாத இது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சிந்தைக்குள்ளுக்கு வந்துச்சுன்னா, எப்படி ஒரு செக் போஸ்ட் போல, எப்படி ஒரு கார்டு வந்து எந்த காரி விடணும் எந்த காரி விடக்கூடாதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கப்ப அந்த தீமையான காரியம் வரப்ப அதை நிப்பாட்டிட வரும். உங்க சிந்தையும் யோசிக்க முடியும். ஏன் அந்த சிந்தை யோசிக்கிறதுனா அந்த சிந்தை உள்ளுக்கு வந்து இந்த முள்செடிகள் இருக்கிறது. அதான் சொல்லி இந்த இல்லாத காரியத்தை உங்க சிந்தை உள்ளுக்கு நீங்க விட்டீங்கன்னா உங்க சிந்தை உள்ளுக்கு முள்செடிகள் வளர்ந்துடும். அந்த முள்செடிகள் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து உங்களோட உடலுக்கு நோய்களை கொண்டு வரும் சகோதர சகோதரி. அதனால நீங்க என்ன செய்யணும், இந்த காரியத்தை இந்த நன்மையான காரியத்தை நீங்க விட்டப்போ புகழ் எதுவோ அன்பு எதுவோ இதெல்லாம் கொடுத்து நீங்க விடப்ப கூட உங்களோட சிந்தை உள்ளுக்கு அருமையான மரங்களோ செடிகளோ அது வளர்ந்து உங்களுக்கு நன்மை கொண்டு வரும். அப்ப இது இல்லாத காரியத்தெல்லாம் நீங்க ஒதுக்கிட வேண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்துல. அப்ப எப்படி நீங்க கட்டளிட முடியும்? சுலபம் தான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் சிந்தையை இதை குறித்து யோசிக்காதென்று உனக்கு நான் கட்டளிடுகிறேன். என் இருதயமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் யோசிக்காத, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ நன்மையை யோசி. அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மனுஷன் நீ அன்பு கூறு உனக்கு நான் கட்டளிடுகிறேன். நீங்க அந்த இருதயத்தையும் சிந்தையும் நீங்க ஆட்கொள்ள வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து நீ அறியாத நாள்ல உங்கள் ஆத்மா உங்களை ஆட்கொண்டிருந்தது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டீங்களோ இன்னைக்கு உங்க ஆவிய அந்த ஆத்மாவை ஆட்கொள்ள வேண்டும். விஞ்ஞானி இந்த தீமையான எண்ணங்கள் குறித்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து டாக்ஸிக் தாட்ன்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த வந்து டாக்ஸிக், அவங்க பாடியில் நிறைய டாக்ஸிக் இருக்கு, அதெல்லாம் வெளியாக்கணும்னு சொல்லிட்டு கூட இன்னைக்கு சிகிச்சையெல்லாம் இருக்கிறது, பியூட்டிக்கெல்லாம் போவாங்க. அதே போல டாக்ஸிக் தாட் அதாவது நச்சு பொருள் இருக்க சிந்தனைகள் அப்படியாக விஞ்ஞானி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் அதெல்லாம் பாவமான சிந்தைகள். சோ நம்ம என்ன செய்யணும்னா விஞ்ஞானி சொல்றதை விட்டுருவோம், இயேசு சொல்ற காரியத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4:20 சொல்லுகின்றது, அப்படி ஒருத்தன் அன்பு கூறுகிறேன் ஆண்டவர் மேலே அன்பு கூறுகிறேன் சொல்லிவிட்டு தன் காண்கின்ற சகோதரனை அன்பு கூறாவிட்டால் அவன் ஒரு பொய்யன் என்று சொல்கின்றார். ஏன்னா காணாத தேவனை நீ எப்படி அன்பு கூற முடியும்? நீ அப்படி உன் காண்கின்ற உன் சகோதர சகோதரி அன்பு கூறாவிட்டால் என்று. அதனால நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய இருதயத்தை அன்பால் நிரப்பப்பட வேண்டும். எப்படி அன்பால் நம்ம நிரப்பப்பட வேண்டும்னா நம்ம அதை குறித்து யோசிக்கணும். எதை குறித்து யோசிக்கணும்? அவங்க செய்த நன்மைகள். முதல் எப்படி நம்ம நன்மைகளை யோசிக்க முடியும், எப்படி இந்த அன்பானது நம்ம உள்ளுக்கு வந்து உணர்ச்சியாக மாறி ஆழமாக உணர்வாக மாற முடியும்? முத நம்ம என்ன யோசிக்க வேணும்னா நம்மளோட வாழ்க்கையில நீங்க பார்க்க போனா யார் நம்மளோட ஆக நெருக்கமா உள்ளவங்க? ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா ஒரு தாய் ஒரு தகப்பன், இன்னைக்கு அநேக குடும்பத்தில் நினைச்சு அவங்க வந்து இப்ப சம்பாதிக்கிறேன், நான் ஒரு பெரிய வேலையில இருக்கிற சம்பாதிக்கிறேன்னு சொல்லத்த அவங்க ஒரு தாய் தகப்பன் பேசப்ப கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுங்க. ஒரு தாயை நம்ம எடுத்துக்கொள்வோமே, மொத தியானம் பண்ண அவங்க நமக்கு செய்த காரியங்கள், அவங்க நம்ம தேவைகளை சந்தித்தாங்களே, எந்த நேரத்தில் நீங்க அவங்க உங்க ஒரு காரியத்தை உங்களை சேர்ப்ப உங்க அன்பு உங்களிடத்திலுக்கு வந்து நிரப்பப்பட்டது. சில காரியம் தாயும் தகப்பன் செய்திருப்பாங்க, அந்த அன்பானது அப்படி உங்க இதயத்தை நிரப்பியிருக்கும். சோ அதை குறித்து நம்ம தியானம் பண்ணுவோம், மற்ற காரியத்தை விட்டுருவோம். சேர்த்த சகோசர்களு, உங்க தாய் கூட அவங்களுக்கு சொந்த பிரச்சனைலாம் இருக்கும், அவங்களுக்கு அந்த சொந்த பிரச்சனையை அவங்க கவனிக்காதபடி சேர்த்து அவங்க உடம்பு கூட சரியாமல் இருக்கலாம் இல்லை, அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்துள்ளுக்கு, கணவன் மத்தியில், சொந்தக்காரங்க மத்தியில் இருந்த போதும், அதெல்லாம் அவங்க கவனிக்காதபடி உங்களோட தேவைகளை அவங்க சிறுப்பிலையில் சந்திச்சாங்களே. சேர்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க மன உடைந்து போட கூட உக்காந்துருப்பாங்க, ஆனால் இருந்த போதும் நீங்கள் உங்கள் சிறுப்பில் உங்களோட தினந்தோறும் சாப்பாடு, உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் அவங்க கவனித்திருப்பாங்க. இதை நீங்கள் குறித்து நீங்கள் தியானம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி அவங்க தன்னை கருதாதபடி உங்கள் மேல் அவங்க அக்கறை செலுத்தினாங்க, இந்த அக்கறை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அக்கறையை நீங்கள் கொடுத்து யோசிக்கப்ப அதுதான் மெய்யான அன்பு. உலக அன்பு மெய்யானதல்ல, அது இச்சையின் அன்பு, அது குறித்து நான் சொல்லலை. இது உண்மையான உங்கள் தாயோட அன்பை குறித்து நான் யோசிக்க சொல்கிறேன். ஆனால் அப்படி உங்களுக்கு தாய் இல்லாட்டியும் கூட, இல்லை தகப்பன் இல்லாட்டியும் கூட, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அவர் சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துவோட அன்பு இன்னும் உயர்ந்தது. அதனால் இந்த அன்பானது தன்னை ஒப்பு கொடுக்கும் அன்பு, இந்த அன்பானது சுயநலத்தின் அன்பு இல்லை. அது உலகத்தில் உள்ளதான் சுயநலத்தின் அன்பு, எனக்கு ஒன்றும் தின்றா வேணும் வரும், அதனால உனக்கு நான் அன்பு கூறுவேன், அது சுயநலம். சினிமாலெல்லாம் நீங்கள் பார்க்குறனா அது இச்சையின் அன்பு, அது அல்ல. தன்னை ஒப்பு கொடுக்கிற அன்பு, தாயின் அன்பு, தகப்பனின் அன்பு, இயேசு கிறிஸ்துவோட அன்பு. இதை குறித்து நீங்கள் ஆழமாக உணர்ச்சியோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கப்ப அது ஆழமான உணர்வாக மாறும். இந்த ஆழமான உணர்வு உங்களுக்கு உருவாகப்ப நீங்க பிறரை நேசிக்க முடியும்.
அப்ப உங்க தாய் உங்களுக்கு செய்த காரியத்தை குறித்து நீங்க ஆழமாக கவனித்துக் கொண்டிருந்தா, அப்படி நீங்க சண்டை போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல அவங்க உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நீங்க யோசிச்சுட்டு நீங்க அவங்க கால் பண்ணி, மா நீ மன்னிச்சிருங்க, நீங்க எனக்கு செய்த காரியத்தை ஓ நான் உங்களை அன்பு கூறுகிறேன் மா, நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கூட நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். ஏன்னா சகோதர சகோதரிகளே, நம் தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட வேண்டும், நம் இருதயத்தை நிரப்பப்பட வேண்டும். ஆனா எப்படி சார் நம்ம அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லப்ப கூட நம்ம இருதயத்துக்கு கட்டளிடப்ப ஆண்டவரே உங்களுடைய அன்பால் நிரப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் இப்படியாக செய்யறதுக்கு அப்போ இந்த சொல்லிட்டு அவங்க செய்த காரியத்தை கொடுத்து நீங்க தியானம் பண்ணுங்க, உணர்ச்சியில பாருங்க. ஓ அந்த உணர்ச்சியானது இப்ப ஆழமான உணர்வாக மாறும். அந்த ஆழமான உணர்வு உங்களுக்கு இருக்கப்ப இப்ப உங்களுக்கு விரோதியை நீங்க பார்க்கப்ப கூட, இல்ல யாராவது நீங்க பார்க்கப்ப கூட, அந்த அன்பு ஆனது தங்கி இருக்கிறது. இப்ப அது பிறருகட்டியும் பாயும் சகோதர சகோதரி. அதனால இயேசு கிறிஸ்துவோட அடிப்படை இதுதான், ஆண்டவர் எல்லோரையும் அன்பு கூற சொன்னார், அவர் யாரையும் வெறுக்க சொல்லல. ஆண்டவர் இப்படி சொல்கிறார், உனக்கு தீமை சேர்வங்கள் கூட நீ நன்மையை செய்ய சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் வானத்தையும் பூமியை பார்க்க சொல்றாரு, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் ஆண்டவர் வெயிலையும் மலைகளும் கொடுக்கிறாரு. நம்ம இப்படியாக இருக்கிறதுக்கு நம்ம இப்படிதானே செய்ய வேண்டியது. ஆனா நம்ம தீயோர்கிட்ட இணைந்து இருக்க தேவையில்லை, ஆனா அவங்க அன்பு கூற வேண்டும் சகோதர சகோதரி. நம்ம கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம செய்யறவர்களாக இருக்க வேண்டும். அதான் வேத வசனம் சொல்லி, ஒருத்தன் வேத வசனத்தை கேட்டுட்டு அவன் செய்யாம போனா அவன் தன் முகத்துல ஒரு கறி வாலி வயசு பிள்ளைங்களா அந்த முகத்துல ஒரு முகப்பருவம் இருந்தா என்ன செய்வாங்க, மேக்கப் எல்லாம் போட்டு அதை மறைச்சிருவாங்க. யாராவது அப்படியே போவாங்களா இல்லையே, அப்படி ஒரு ஆணாக இருந்து முகத்துல கறி இருந்துச்சுன்னா அது நிச்சயமா போய் கழுவிட்டு அப்புறம் தானே போவீங்க. அதே போல ஆண்டு வசனம் சொல்கிறது, நீ தேவனோட வசனத்தை கேட்டுட்டு செய்யாம போனா அது நமக்கு நல்லது இல்லை. அதனால சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம இருதயத்தையும் சிந்தி கட்டிலிட்டு இதை குறித்து நம்ம தியானம் பண்ணுவோம், உணர்ச்சியில போவோம். இந்த உணர்ச்சி அவங்க நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அந்த அன்பை நினைவு கூறுவோம். நம்ம யாரை ஆக கிட்டு நம்ம நேசிக்கிறாங்களோ அவங்களை குறித்து நம்ம அந்த அன்பு உள்ளுக்கு நம்ம போயிட்டு அந்த அன்பு ஆனது நம்ம உள்ளுக்கு ஆழமாக போய் அது ஆழமான உணர்ச்சியாக மாறப்ப நம்ம பிறரை நேசிக்க முடியும். அதனால சகோதரர்களே, இதை நம்ம செய்வோம். இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.